கலையிலக்கிய வட்டத்தின் சங்கநாதம் வானொலி நிகழ்ச்சியை பிளானட் எஃப்எம் 104.6 அலைவரிசையிலும் www.planetaudio.org.nz இணையதளத்திலும் கேட்டு ரசிக்க காத்திருக்கும் அன்பு தமிழ் உறவுகளுக்கு எங்கள் காலை வந்தனங்கள்.
சங்கநாதம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். வண்ணமயமான வாசனை மலர்களைப் போல எம்மை வாழவிக்கும் தமிழ் உறவுகளை வசந்தமாக்க வானொலியால் வரட வருகிறது இன்றைய சங்கநாதம் நேர்களே. இன்று அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, ஹே விளம்பி புரட்டாதி திங்கள் 20ஆம் நாள், மொஹரம் 15. மாறிக்கொண்டிருக்கும் மாற்றங்களில், மாற்ற முடியாத உலகினில் மாறக்கூடாத மனித நடத்தைகளை மனதிற்குள் பதிய வைக்க திருக்குறளில் ஒன்று இதோ உங்களுக்காக.
இன்பம் இடையராதீண்டும் அவாயின் துன்பத்துள் துன்பம் கேடின், இன்பம் இடையராதீண்டும் அவாயின் துன்பத்துள் துன்பம் கேடின்.
ஆசை என்று சொல்லப்படும் துன்பங்களுள் பொல்லாத துன்பம் கெடுமானால் இவ்வுலகிலும் இன்பம் குறைவுபடாமல் கிடைக்கும்.
அடுத்ததாக உங்களை மகிழ்விக்கவிருப்பது வழிபாடும் சமய சடங்குகளும் என்ற தலைப்பில் முத்துக்கண்ணனின் முத்தான பேச்சு.
வணக்கம். இன்றைய பகிர்வு வழிபாடு. வழிபாடு பற்றி முனைவர் மு. வரதராசனார் அவர்கள் எழுதிய நல்வாழ்வு என்ற நூலிலிருந்து எடுக்கப்பட்ட கருத்து. இந்த நூலில் மூவா குறிப்பு, பழங்கால நம்பிக்கைகளும் கொள்கைகளும் ஒருபுறம், இக்காலத்தில் புத்தறிவும் புதுப்போக்கும் ஒருபுறம், இவற்றிடையே போராட்டம் உள்ளது. பழமைக்கு எதிர்ப்பு வளர்ந்து வருகிறது, ஆயினும் புதுமை ஆக்கம் தருவதாக இல்லை. ஆதலினால் பலர் உள்ள தடுமாற்றத்துடன் உற்று தளரக் காண்கிறோம். பழமை புதுமை இவற்றிடையே என்றும் பயன் தரவல்ல அடிப்படை நெறிகள் சில உள்ளன. அவற்றை போற்றினால் வாழ்வில் அமைதியும் இன்பமும் வாய்ப்பதை ஒவ்வொருவரும் உணரலாம். இதை அறிவுறுத்துவதே இந்த நூலின் நோக்கம். சடங்குகள். சமயங்களின் பெயரால் கோயில்களிலும் வீடுகளிலும் நடத்தப்படும் சடங்குகள் கடவுள் நெறிக்கு பயன்படும் என்று முன்னோர்களால் அவ்வப்போது ஏற்படுத்தப்பட்டவை. அந்த சடங்குகளே முதன்மையானவை என்று நம்பிவிடக்கூடாது. சடங்குகளை செய்வதே போதும் என்று எண்ணிவிடலும் ஆகாது. மன ஒருமைப்பாட்டுக்கு பண்பாட்டுக்கும் உதவும் என்று முன்னோர் சிலர் ஒவ்வொரு சடங்குகளும் சிலவற்றை ஏற்படுத்தி தந்தார்கள். அந்த சடங்குகள் எல்லாருக்கும் தேவை என்றோ எல்லா காலத்திலும் தேவை என்றோ வற்புறுத்தக்கூடாது. அவ்வாறு வற்புறுத்தினால் நாத்திகம் கடவுள் மறுப்பு பெருகுமே தவிர வேறு பயன் ஒன்றும் இல்லை. சமயங்களில் நல உண்மைகள் இருந்தாலும் பொய்மை பெருகியதற்கு அத்தகைய வற்புறுத்தல்களை காரணமாகும். கடவுள் நெறிக்கும் உதவும் வகையில் என்று ஏற்படுத்தப்பட்டதே தவிர சடங்குகள் கடவுள் நெறியல்ல. சமயங்களில் வழிவழியாக வந்த வேடங்களும் அப்படிப்பட்டவையே. அவற்றை விரும்புவோர் கொள்ளலாம், விரும்பாதவர் விடலாம், வற்புறுத்தக்கூடாது. அவரவர் மனம் வளர்ந்த வளர்ச்சிக்கு ஏற்றவாறு அவற்றை பயன்படுத்திக் கொள்ளலாம் அல்லது அப்பால் செல்லலாம். அவற்றிற்கு முதன்மை கொடுப்பது மக்களிடையே பிளவும் பூசலும் வளர்க்கும். எனவே கடவுள் நெறிக்கு தவிர வேற எதற்கும் முதன்மை தரக்கூடாது. கடவுள் விலைக்கு அல்ல. பணத்தை தருவதாலோ பணத்தை செலவு செய்வதாலோ சில சடங்குகள் செய்வதாலோ சில பொருட்களை தருவதாலோ கடவுளின் அருளை பெற முடியும் என்ற நம்பிக்கை மூட நம்பிக்கையாகும். பொருள் செலவு செய்து விடுவதால் கடவுளை மகிழ்விக்க முடியாது. கடவுள் இவற்றை எதிர்பார்த்து உட்கார்ந்து இருப்பதாக எண்ணுவது தவறு. கடவுள் நாம் கொடுக்கும் கைப்பொருளை வாங்கிக் கொண்டு அதற்கு கைமாறாக நமக்கு உதவுவார் என்று எண்ணுவது அறியாமை. வாழ்வில் வெற்றி பெற, தொய்விலிருந்து காப்பாற்ற, வியாபாரத்தின் வளர்ச்சி பெற, மிக்க ஊதியம் பெற, தேர்வில் தேர்ச்சி பெற, தொழிலில் உயர்வு பெற, இவற்றையெல்லாம் நாம் விரும்பும் உதவியை செய்வதற்காக நாம் தரும் பொருட்களை ஏற்றுக்கொள்வார் என்று கடவுளை நம்புவது தவறான வழிபாடாகும். அன்பே வழிபாடு. நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன், நினையாது ஒருபோதும் இருந்தறியேன் என்று திருநாவுக்கரசரும், நெஞ்சகமே கோயில் நினைவே சுகந்தம், அன்பே மஞ்சன நீர் பூசை கொள்ள வாராய் பராபரமே என்று தாயுமானவரும், அன்பனும் பிடியுல் அகப்படும் மலையே அன்பனும் குடியும் அரசே என்று ராமலிங்க வள்ளலாரும் பாடிய பாடல்களை உணர்ந்து அன்பை வளர்த்து வழிபட வேண்டும். நன்றி.
மற்றும் ரெண்டு மிகப்பெரிய கடைகள் இருக்குங்க. அழகான டிசைன்ஸ், அட்டகாசமான கலெக்ஷன்ஸ், அருமையான வெரைட்டிஸ், புதுமையான வடிவமைப்புல அவன் சில்க் சாரீஸ், காட்டன் பிரிண்டட் மற்றும் எம்ப்ராய்டரி டிசைனர் சாரீஸ் கிடைக்குதுங்க. ஆடடான்னு நீங்க நினைக்கிறதுக்கு முன்னாடி, மேலும் இங்க கண்ணை கவரும் 22 கேரட் தங்க நகைகளும் இருக்குங்க. வளையல்கள், நெக்லஸ், கம்மல், மோதிரன்னு எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ். வாங்க, வாங்காம போகவே மாட்டீங்க. ரூப் தோஷன் No. 1 ஒயிட்ஸ் வேன் ரோட், மவுண்ட் ராஸ்கல், மற்றும் No. 221 கிரேட் சவுத் ரோட், பவட்டோய்.
அன்பான சங்கநாதன் நேயர்களுக்காக கடந்த வாரம் 1st அன்று ஆக்லாந்தில் எழில் பூக்கள் இனிதே நடைபெற்று இளையோர் பெரியோர்களை ஆனந்த வெள்ளத்தில் அமிழ்த்திய எழில் பூக்கள் நிகழ்வில் கவிஞர் தம்பி பிள்ளை நந்திவர்மனின் படைப்பில் வெளியீடான இசைக்குறுந்தட்டிலிருந்து ஓர் இனிமையான பாடல் கேட்டு பாருங்கள்.
வணக்கம் நேர்களே, நான் இன்று உங்களுடன் பேசியிருப்பது தமிழ் அச்சுக்கலையின் முன்னோடி டென்மார்க் சீகன் வாழ்கு. உலகில் நடந்த பல புரட்சிகளுக்கு உந்து சக்தியாக விளங்கியது அச்சுக்கலையே. சீன நாட்டில் கிறிஸ்துவுக்கு பின் 1100 வாக்கிலேயே களிமண்ணால் உருவாக்கப்பட்ட சீன எழுத்துக்களை கொண்டு அச்சுக்கலை தோற்றுவிக்கப்பட்டது என சில வரலாற்று வல்லுநர்கள் கூறுவர். கிறிஸ்துவுக்கு பின் 1436 தொடக்கம் 1440 ஆண்டுகளுக்கு இடையே ஜெர்மனியில் அச்சு இயந்திரத்தை உருவாக்கிய ஜோகன்ஸ் குட்டன்பாக் உலக அச்சுக்கலையின் தந்தை என்றே போற்றப்படுகிறார். 15th century ஜெர்மனியில் தோன்றிய அச்சுக்கலை 16th century பிற்பகுதியில் கிறிஸ்தவ மதத்தை பரப்ப இந்தியா வந்த போர்த்துகீச இயேசு சபை குருக்களால் இந்தியாவின் மேற்கு கடற்கரையோரம் கோவாவில் 1577 தோற்றுவிக்கப்பட்டது. 1577 கோவாவில் நிறுவப்பட்ட அச்சு இயந்திரம் 1578 கொல்லத்துக்கு எடுத்து செல்லப்பட்டு அங்கு நிறுவப்பட்டது. பின் பாதுகாப்பு காரணங்களுக்காக 1579 கொல்லத்தில் நிறுவப்பட்ட இயந்திரம் கொச்சியில் நிறுவப்பட்டது. கையால் கலற்றக்கூடிய இந்த அச்சு இயந்திரத்தில் போர்த்துகீசிய, தமிழ், மலையாளம் ஆகிய மொழிகளில் சிறு சிறு ஜபங்கள், மத போதனைகள் அடங்கிய சிறு கையேடுகள், துண்டு பிரசுரங்கள் வெளியிடப்பட்டன. முத்துக்குடி துறைமுக பகுதிக்கு வந்த என்றி எக்கஸ் என்ற பாதிரியார் தமிழை நன்கு கற்று தமிழின் மதபரப்பு நூல்களை எழுதியது மட்டுமன்றி தமிழ் இலக்கணம், தமிழ் போர்த்துகீசிய அகராதி போன்றவற்றையும் உருவாக்கினார். என்றி எக்கஸ் தமிழகத்தில் புன்னைக்காயல் என்ற இடத்தில் ஓர் அச்சுக்கூடத்தை தோற்றுவித்தார். இந்த அச்சுக்கூடத்தில் தான் 1586 பிரெஞ்சு மொழியில் இருந்து தமிழில் மொழிபெயர்த்த 660 பக்கங்களை கொண்ட அடியார்களின் வரலாறு என்ற புத்தகத்தை அச்சேற்றினார். புன்னைக்காயரில் 1586 தோற்றுவிக்கப்பட்ட அச்சகம்தான் தமிழகத்தில் தோற்றுவிக்கப்பட்ட முதல் அச்சகமாகும். எனவே என்றி எக்கஸ் கத்தோலிக்க திருச்சபை வரலாற்று வல்லுநர்களால் தமிழகத்தின் அச்சுத்தந்தை என்று அழைக்கப்படுகிறார். 1612 பிறகு மேற்குறிப்பிட்ட எந்த அச்சகமும் செயல்படவில்லை. 1620 தமிழகத்தின் கிழக்கு கடற்கரையில் கிழக்கு தஞ்சையின் கடைக்கோடியில் அமைந்திருந்த சோழ மண்டல கடற்கரையின் அரசி என்று அழைக்கப்பட்ட தரங்கம்பாடி டென்மார்க் நாட்டின் வர்த்தக துறைமுகமாக விளங்கியது. டென்மார்க்கை ஆண்ட 4th Frederick என்ற மன்னன் டென்மார்க்கின் வர்த்தக தளத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் கிறிஸ்தவ மதத்தின் லுத்தரன் மார்க்கம் போதிக்கப்பட வேண்டும் என விரும்பினான். எனவே மன்னனின் விருப்பப்படி 1706 ஜூலை திங்கள் 9th அன்று அருட்பணியாளர்கள் பார்த்தலோமஸ் சீகன்பால்கும் என்ரிச் புரூட்ஸோவும் டென்மார்க்கில் இருந்து தரங்கம்பாடிக்கு கப்பல் மூலம் வந்து சேர்ந்தனர். சீகன்பால்கு தரங்கம்பாடிக்கு வந்த 2 ஒரு நாளைக்கு 8.5 தமிழ் அறிஞர்களின் உதவியோடு தமிழை கற்று தமிழில் நன்கு பேசவும் எழுதவும் கற்றுக்கொண்டார். சீகன்பால்கும் புரூட்ஸோவும் அவர்களை தொடர்ந்து வந்த குருண்டலர் முதலிய அருட்தொண்டர்களும் பிறப்பாலும் வளர்ப்பாலும் படிப்பாலும் ஜெர்மனியர்கள். எனவே கிறிஸ்தவ மத பரப்புதலில் தாய்மொழியும் அச்சகமும் ஒன்றிணைந்து எத்தகைய அற்புதங்களை நிகழ்த்த முடியும் என்பதை நன்றாகவே உணர்ந்திருந்தனர். அவர்களுடைய கனவு விரைவிலேயே நனவானது. இங்கிலாந்தில் லண்டன் மாநகரை தலைமை இடமாக கொண்டு இயங்கிய கிறிஸ்தவ வேத போதகக் கழகம் ஓர் அச்சு இயந்திரத்தையும் ஒரு சில காகித சுருள்களையும் சீகன்பால்குவிற்கு அனுப்பி வைத்தது. இந்த இயந்திரம் தரங்கம்பாடியில் 24/10/1712 அன்று நிறுவப்பட்டு தமிழ், ஆங்கிலம், போர்த்துகீசு, லத்தீன் ஆகிய மொழிகளில் மதம் மற்றும் தமிழ் மொழி தொடர்பான நூல்கள் பெருமளவில் அச்சிடப்பட்டு விநியோகிக்கப்பட்டன. ஜெர்மனியில் வார்க்கப்பட்ட தமிழ் எழுத்துகள் அளவில் பெரியதாக இருந்ததால் அதிக அளவில் காகிதம் தேவைப்பட்டது. எனவே சீகன்பால்கு தரங்கம்பாடியில் தட்டார தெருவில் வசித்து வந்த பொற்கொள்ளர்களின் உதவியோடு அளவில் சிறிய ஈய எழுத்துக்களை உருவாக்கினார். சீகன் பால்குவிற்கு தமிழ் மொழி பெயர்த்த வேதாகமத்தில் ஒரு பகுதியான புதிய ஏற்பாடு 1715 ஆண்டு இந்த அச்சகத்தில் அச்சேற்றப்பட்டது. ஆசிய மொழிகளிலேயே முதன் முதலில் தமிழ் மொழியில் தான் புதிய ஏற்பாடு மொழிபெயர்க்கப்பட்டு அச்சேற்றப்பட்டு கிறிஸ்தவ மதத்தை தழுவிய ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாக வழங்கப்பட்டது. காகிதத்தின் தேவை அதிகரித்ததால் தரங்கம்பாடிக்கு 2 கல் தொலைவில் உள்ள பொறையாறில் 1715 ஆண்டு இந்தியாவிலேயே முதன் முதலாக மரக்கூள்களை கொண்டும் வைக்கோல்களை கொண்டும் காகிதம் தயாரிக்கும் ஒரு காகித ஆலையும் அச்சுமை தயாரிக்கும் கூடம் ஒன்றும் தோற்றுவிக்கப்பட்டன. இந்த இடம் இன்றும் கடதாசி பட்டறை என்றே அழைக்கப்படுகிறது. தரங்கம்பாடியில் 100 ஆண்டுகளுக்கும் மேல் செயற்பட்டு வந்த அச்சுக்கூடம் பின்பு சென்னைக்கு மாற்றப்பட்டது. 2006 ஆம் ஆண்டு ஜூலை 9ஆம் நாள் சீகன் பால்கு தரங்கம்பாடிக்கு வந்திறங்கிய 300வது ஆண்டு ஜெர்மனியிலும் தமிழகத்திலும் மிகச் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. மத்திய அரசு சீகன் பால்கின் சேவையை பாராட்டி அவருக்கு அஞ்சல் தலையும் வெளியிட்டது. எனவே முதன் முதலில் அச்சுக்கலைக்கு வித்திட்ட சீகன் பால்குவை போற்றுவோம்.
ஒரே யோசனையா இருக்கீங்க, ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ்க்கு போடுற மாதிரி மனச மயக்கிற அழகான டிசைன்ஸ்ல எத்னிக் வேர் எங்க கிடைக்கும்னு தானே? அட யோசிக்கிறத விடுங்க, வாங்க நம்ம ரூப்தர்ஷனுக்கு போலாம். எங்க இருக்குன்னு கேக்குறீங்களா? வைட்ஸ்பேன் ரோட், மவுண்ட் ராஸ்கல் மற்றும் ஹண்டர்ஸ் கார்னர் பப்பட்டோயின் ஓக்லாண்ட்ல 2 மிகப்பெரிய கடைகள் இருக்குங்க. அழகான டிசைன்ஸ், அட்டகாசமான கலெக்ஷன்ஸ், அருமையான வெரைட்டிஸ்னு புதுமையான வடிவமைப்புல அவன் சில்க் சாரீஸ், காட்டன் பிரிண்டட் மற்றும் எம்ப்ராய்டரி டிசைனர் சாரீஸ் கிடைக்குதுங்க. ஆடடான்னு நீங்க நினைக்கிறதுக்கு முன்னாடி, மேலும் இங்க கண்ணை கவரும் 22 கேரட் தங்க நகைகளும் இருக்குங்க. வளையல்கள், நெக்லஸ், கம்மல், மோதிரம்னு எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ். வாங்க, வாங்காம போகவே மாட்டீங்க. ரூப் தோஷன் No. 1 ஒயிட் ஸ்வான் ரோட், மவுண்ட் ராஸ்கல் மற்றும் No. 221 கிரேட் சவுத் ரோட், பவட்டோய்.
அகிலத்தின் அதிபதியான அமெரிக்காவில் நடந்தேறிய அசம்பாவிதங்களை அறிவிக்க வருகிறார் வாழ்நாள் சாதனையாளர் கே சி துரை அவர்கள்.
உலக பலம். அமெரிக்கா லாஸ் வேகாஸ் நகரில் இடம்பெற்ற 2வது உலக மகா யுத்தத்திற்கு பின்னதாக அமெரிக்காவில் நடைபெற்று முடிந்திருக்கின்ற மோசமான படுகொலைகள் தொடர்பான சிறப்பு மலர் அனைத்து விவரங்களையும் உள்ளடக்கி வருகின்றது. அமெரிக்காவின் லாஸ் வேகாஸ் நகரத்தில் ஞாயிறு இரவு இடம்பெற்ற இசை நிகழ்ச்சியில் சுமார் 22,000 பார்வையாளர்கள் பங்கேற்றிருந்த போது நடந்த துப்பாக்கி பிரயோகத்தில் பெருந்தொகையான மக்கள் கொல்லப்பட்டது தெரிந்தது. இசை நிகழ்ச்சி நடைபெற்ற இடத்திற்கு சிறிது தொலைவில் மெண்டலே பே என்ற பெயரில் ஒரு ஹோட்டல் கேசினோ விளையாட்டு இடத்தையும் உள்ளடக்கியதாக காணப்படுகின்றது. இந்த ஹோட்டலின் 32வது மாடியில் இருந்து துப்பாக்கிதாரி பார்வையாளர்களை குறிவைத்திருக்கின்றார். தரையிலிருந்து சுமார் 100 மீட்டர் உயரத்தில் இவருடைய குறி மேலிருந்து பறந்திருக்கின்றது. பாடல் சத்தம் காதுகளை பிளந்து கொண்டிருந்த வேளை 5வது பாடல் ஒலித்துக் கொண்டிருந்த நேரம் துப்பாக்கி வேட்டுகள் திறந்த வழி அரங்கில் உள்ள பகுதிக்குள் பறந்து வந்தன. சீனா வெடி என்று கருதியவர்கள் துப்பாக்கி வேட்டுகள் தீர்க்கப்படுகின்றன என்பதை கண்டறிய முன்னர் பலர் நிலத்தில் சரிந்து விட்டார்கள். துப்பாக்கி சூடுகள் ஒரு துப்பாக்கி முடிய இன்னொரு துப்பாக்கி வழியாக பறந்து வந்தன. இதுவரை 59 பேர் மரணமடைந்து விட்டார்கள். 515 பேர் படுகாயமடைந்திருக்கின்றார்கள். 100 பேரின் நிலை ஆபத்தாக இருக்கின்றது. அதிலும் மேலும் 12 பேர்களுடைய நிலை கவலைக்கிடமாக இருக்கின்றது. இதற்கிடையில் துப்பாக்கியால் சுட்ட நபரை பிடிக்க போலீசார் முன்னேற முன்னதாக 32வது தளத்தை அவர்கள் அடைய முன் அங்கு கொலை சந்தேக நபரின் இறந்த உடலமே கிடந்திருக்கின்றது. போலீசார் நுழைய முன்னர் அவர் தற்கொலை செய்திருக்கின்றார். அவருக்கு பக்கத்தில் தானியங்கி துப்பாக்கிகள் சுமார் 23 வரை காணப்பட்டுள்ளன. அவருடைய வீட்டில் நடைபெற்ற தேடுதலில் 19 சுடுகலன்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. மொத்தம் 42 சுடுகலன்கள் கண்டுபிடிக்கப்பட்டு இறந்து குடந்தவர் 64 வயதுடைய ஸ்டெபன் பெட்டோக் என்கின்ற நபர். இந்த பெயர் இஸ்லாமிய பெயர் அல்ல, அமெரிக்க பெயரே. இவர் அமெரிக்கரே. இவருடைய வீடு மண்டேலா பே ஹோட்டலுக்கு சுமார் ஒரு மணி நேரம் கார் ஓட்ட தூரத்தில் உள்ளது. அப்படி இருக்க கடந்த 28ஆம் திகதி வியாழக்கிழமையே இந்த ஹோட்டலுக்கு அவர் வந்துவிட்டார். எனவே ஆயுதங்களுடன் அவர் தயாராக 2 முழு நாட்கள் தேவைப்பட்டிருக்கின்றது. இவ்வளவு பெருந்தொகையான ஆயுதங்கள், 10 பெட்டியிலே சுடுகலன் கருவிகளுக்குரிய உபகரணங்களை கொண்டு இந்த ஹோட்டலுக்குள் அவர் வந்து சேரும் வரையில் அதனுடைய கேமராக்களோ அங்குள்ள நபர்களுடைய சந்தேகங்களோ அவர் மீது விழவில்லை என்பது ஆச்சரியம் தருவதாக இருக்கின்றது. லாஸ் வெகாஸில் இருந்து வடகிழக்கு பகுதியாக 100 கிலோமீட்டர் தொலைவு மாஸ்குயிட் என்ற இடத்தில் இவர் வாழ்ந்திருக்கின்றார். அமைதியான நகரம், வருடத்திற்கு 1 கொலை என்றளவில் சராசரியில் குற்ற செயல்கள் குறைந்த அமைதியான இடமாகவும் இது இருக்கின்றது. ஹோட்டல் மாடியில் இருந்து சுட்டால் வெகுஜனத்தில் அதிகமான பேர்களை கொல்லலாம் என்றே அவர் இந்த இடத்திற்கு வந்து காத்திருந்திருக்கின்றார். சன்னலை உடைத்து துப்பாக்கியை சன்னல் நிலையில் பொருத்தி விசையை தட்டியும் விட்டிருக்கின்றார். இவ்வளவு தூரம் திட்டமிட்டு தாக்க அவருக்கு என்ன தேவை இருந்தது? யார் மீது அவருக்கு கோபம்? கொலைக்கான நோக்கம் என்ன? இந்த நிமிடம் வரை கண்டுபிடிக்கப்படாமல் தேடுதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. மிகப்பெரிய மர்மமாகவும் அது அமைந்திருக்கின்றது. இவருடைய வீடு பென்ஷனிஸ்ட்கள் அதிகமாக இருக்கும் வீடுகள் கொண்ட பகுதி, கல்ஃப் விளையாடுவோரும் அதிகம் காணப்படும் இடம். அதேவேளை காசினோ சூதாட்டமும் இப்பகுதியில் 2 காணப்படுகின்றது. முன்னதாக குற்ற செயல்களின் வழியாக இவருடைய பெயரை போலீசார் அறிந்திருக்கவில்லை. இந்த தாக்குதலில் 2 போலீசாரும் மரணித்ததாக முன்னர் ஒரு செய்தி கூறியிருந்தது. இவர் வீடும் சுற்றுப்புறமும் வெடிமருந்து இருக்கின்றதா என்ற தேடலுக்கு உள்ளாகி இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. 2வது உலக மகா யுத்தத்தின் பின்னதாக அமெரிக்காவின் நவீன தலைமுறை மீதும் நவீன வாழ்க்கை மீதும் நடைபெற்ற பாரிய தாக்குதல் இதுவென்று டேனிஸ் பிரதமர் லாஸ்லோக ராஸ்முசன் கருத்து வெளியிட்டிருக்கின்றார். அமெரிக்க அதிபர் இறந்தவர்களுக்கு தனது இரங்கல் செய்தியை தெரிவித்திருக்கின்றார். வெள்ளை மாளிகையின் முன்பாக 1 நிமிடம் இரங்கல் நிகழ்வு இடம்பெற்றது. அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப், மெலனியா ட்ரம்ப், உப அதிபர் மெக் பென்ஸ், அவருடைய பாரியார் ஆகிய 4 பங்கேற்றனர். அமெரிக்க கொடிகள் அரைக்கம்பத்தில் பறந்து கொண்டிருக்கின்றன. இது இருண்ட யுகம், பேய்கள் செய்யும் நாச வேலை செய்யப்பட்டிருக்கின்றது. இறந்த ஒவ்வொருவருக்கும் அஞ்சலி செலுத்துவதாகவும் பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கமாக தான் நிற்பதாகவும் அமெரிக்க அதிபர் கூறினார். நாட்டில் இதுபோன்ற ஆபத்தான தருணங்கள் வரும்போது அதை எப்படி அதிபர் எதிர்கொள்கின்றார் என்ற ஆய்வும் அதற்குள் நடந்திருக்கின்றது. காரணம், கிளரி கிளின்டன் இரட்டை கோபுரங்கள் இடிந்த பொழுது நியூயார்க் பகுதி செனட்டராக இருந்திருக்கின்றார். அப்பொழுது முதல் முதலில் அப்பகுதியில் உலங்கு வானூர்தியில் பறந்து சென்று மீட்பு பணிகளில் ஈடுபட்டவரும் பூட்டிய ரயில் நிலையத்தை திறந்து உடனடியாக வெள்ளை மாளிகை சென்று அப்போதைய அதிபர் ஜோர்ஜ் டபிள்யூ புஷ்ஷை சந்தித்து மீட்பு பணிக்கான பணத்தை அன்றே ஒதுக்க செய்தவரும் அவரே. அதே வேகம் டொனால்டு ட்ரம்பிடம் இல்லை, ஹார்வி புயல் வீசிய நிவாரண பணத்தை கூட அவரால் விடுவிக்க முடியவில்லை. இதுதான் இருவருக்கும் உள்ள வேறுபாடு. கிளரி கிளின்டன் அதிபராக இருந்திருந்தால் இன்று நிலை வேறாக இருந்திருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சம்பவம் ஞாயிறு இரவு 22 நடைபெற்றிருக்கின்றது. உலக தலைவர்களுடைய அனுதாபங்கள் பறந்து கொண்டிருக்கின்றன. மரணித்த சந்தேக நபர் இப்படி எழுந்த மானத்தில் துப்பாக்கியால் சுட காரணம் என்ன? IS போன்ற பயங்கரவாத அமைப்புகளுடன் அவர் தொடர்புடையவர் என்கின்ற சந்தேகத்தில் முன்னர் ஆய்வுகள் நடத்தப்பட்டது. ஆனால் அவருக்கு எந்த ஒரு பயங்கரவாத அமைப்புடனும் தொடர்பில்லை, தானே சுயமாக செயற்பட்டுள்ளார் என்பதுதான் இப்போது கிடைக்கும் கடைசி தகவலாகும். மேலும் உயரமான இடத்திலிருந்து தாக்குதலை நடத்துவது கூடுதல் சேதத்தை ஏற்படுத்தும் என்று அவர் கணிப்பிட்டது புதிய சிந்தனையாகும். ஜோன் எஃப் கென்னடி கொலை இதுபோல டெக்சாஸில் நடந்த இன்னொரு துப்பாக்கி பிரயோகங்கள் முன்மாதிரியாக இருந்தாலும் இவருடைய தாக்குதல் ஜன வெள்ளத்தை குறிவைத்து மேலிருந்து நடத்தப்பட்டு இருப்பது புதுமை தாக்குதலாகவே இருக்கின்றது. வாழ்ந்த இடம் கேசினோ சூதாட்ட பகுதி என்பதனாலும், வருமானம் குறைந்த பென்ஷனிஸ்டுகள் பகுதி என்பதனாலும், துப்பாக்கி நபர் பதுங்கியிருந்த ஹோட்டலும் காசினோ சூதாட்டத்துக்கு புகழ்பெற்ற இடமாக இருப்பதனாலும் இவர்கள் ஒரு உளவியல் பாதிக்கப்பட்ட கூட்டமா என்கின்ற சந்தேகமும் ஏற்படுகின்றது. ஏனென்றால் இவருடைய தந்தையார் ஒரு கார்ட்ஸ் சூதாட்டக்காரர், மிக மோசமான ஒரு கிரிமினல் என்றும், மிக மோசமான உளவியல் பாதிக்கப்பட்ட மனிதர் என்றும் கூறப்படுகின்றது. அமெரிக்காவில் தற்போது 300 மில்லியன் துப்பாக்கிகள் மக்கள் கைகளில் இருக்கின்றன. இந்த துப்பாக்கிகளுடன் உளவியல் நோயாளரும் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவேதான் துப்பாக்கி பாவனை குறித்த விவாதங்கள் மறுபடியும் சூடுபிடித்துள்ளன. 64 பென்ஷனிஸ்ட் இவ்வளவு இயந்திர துப்பாக்கிகளையும் கச்சிதமாக பயன்படுத்தினார் என்றால் அவருக்கு சரியான பயிற்சி இருந்திருக்க வேண்டும். முதல் சடவை சுடுபவர் என்றால் ஆரம்பத்திலேயே வேகமாக சுட்டு விடுவார்கள். ஆனால் உயிர்களை எடுப்பதில் இவர் காட்டிய நிதானமும், துப்பாக்கிகளை பயன்படுத்திய விதமும் மற்றவர்களை ஆச்சரியத்திலும் ஆச்சரியம் அடைய வைத்திருக்கின்றது. டேனிஸ் உளவு பிரிவு ஆய்வாளர் கூறும்போது இது நம்ப முடியாத மர்ம கதை கோர்வையாக இருப்பதாக சுட்டிக்காட்டினார். துப்பாக்கிகளை வைத்திருப்பது அமெரிக்க சுதந்திரம் கிடைத்த காலத்தில் இருந்தே ஒரு கலாச்சாரமாக அமெரிக்காவில் இருக்கின்றது. துப்பாக்கிகளை வைத்திருப்பது பெருமை என்று பலர் கருதுகின்றார்கள். அதற்காக வருடந்தோறும் பெரும் விலை கொடுத்து வருகின்றார்கள். அப்பாவிகள் மீதான துப்பாக்கி பாவனை படுகொலைகள் முன்னைய காலத்துடன் ஒப்பிட்டால் இப்போது அமெரிக்காவில் 3 மடங்கு உயர்வடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இத்தனைக்கு பிறகும் துப்பாக்கிகளை விற்பதை கட்டுப்படுத்தும் சட்டம் அமுல் செய்ய முடியாமல் தடைபட்டு கிடக்கின்றது. அதேவேளை புதிய உலகில் அமெரிக்க மக்களின் போட்டி சமுதாய வாழ்வானது அவர்களுக்கு பெரும் உளவியல் நெருக்கு வாரத்தை கொடுத்து வருகின்றது. அமெரிக்கா முதல் என்கின்ற கொள்கை மேலும் அவர்களை உளவியலாளிகளாக மாற்றிக்கொண்டிருக்கின்றது. எனவே குற்ற செயல்களும் மோசமடைந்து வருகின்றன. 300 மில்லியன் துப்பாக்கிகள் அமெரிக்காவின் உளவியல் பிழைத்தவர்கள் உட்பட பலரின் கரத்தில் உலா வந்து கொண்டு இருக்கின்றன. இவை சீகா வைரஸ் நுழம்புகளை விட அதிகமாக இருக்கின்றன. 1966 இன்று வரை இதுபோன்ற துப்பாக்கி பிரயோகங்கள் 130 தடவைகள் நடைபெற்று 889 பேர் மரணமடைந்துள்ளதாக ஆய்வொன்று கூறுகின்றது. கொலையாளியின் சகோதரர்களான ஸ்டெபன் பெட்ரோக், இயரிக் பெட்ரோக் இருவரும் கதி கலங்கியுள்ளனர். இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளனர். ஆனால் தம்முடைய தந்தையினுடைய உளவியல் பிழைத்த வாழ்வை அவர்கள் குறிப்பிடவில்லை. தொடர்கின்றன ஆய்வுகள். அமெரிக்க துப்பாக்கி பிரயோகம் சிறப்பு மலர். டென்மார்க்கில் இருந்து கி சேதுரை.
நீர்களை நேரம் போதாத காரணத்தினால் நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் மர்வின் கன்சன்ட்ரேனின் படித்ததில் சுவைத்தது நிகழ்ச்சி ஒளிபரப்பு முடியாமைக்கு வருந்துகிறோம். அடுத்த வாரம் நிச்சயம் ஒளிபரப்புவோம் என கூறிக்கொண்டு இன்றைய சங்கநாதத்தினை அலங்கரித்த ஒருங்கிணைப்பாளர் அற்புதசிங்கம் அவர்கள், கே சி துரை, டேனியல் பிரான்சிஸ், முத்துக்கண்ணன் ஆகியோருக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு கவலைகளை கழிந்து கருணையை கண்களில் கொண்டு கனவுகளை நனவாக்கி காலங்களை காவியமாக்குவோம் என கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் டேனி டேனியல். நன்றி, வணக்கம்.